கிறிஸ்தியத்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு வழிநடத்தி வருகிற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் இந்த ஒரு நாளில் நாம் தேவனுடைய சமூகத்தில் கூடி அவருடைய பரிசுத்தமான சத்தியத்தை தியானிக்க அவர் நமக்கு பாராட்டின மாபெரும் கிருபைக்காக அவருக்கு கூடான கூடி நன்றியும் சோதனங்களும் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அன்பான சகோதரன் சகோதரிகளே, நாம் இன்னும் கொஞ்சம் நாள வந்து நம்ம அந்த பஸ்கா அப்படிங்கிற அந்த உன்னதமான ஒரு சூழலுக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். நம்மளுடைய அங்கத்தினர் அந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அது புதுப்பிக்க போகிறோம். ஆனா அந்த புதுப்பிக்க போகக்கூடிய அந்த நேரத்துல நம்மளுடைய சிந்தனையினுடைய முக்கியமான விஷயம் தேவன் நம்ம கிட்ட நான் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள், நம்ம எந்த ஒரு மனநிலையில அந்த சூழலை நம்ம வந்து அனுசரிக்கிறோம், கண்டிப்பா அதை செக் பண்றோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ் மாத்திரம் என்ன பண்ணலாம்னா இன்றைய நாள்ல நம்ம தியானம் செய்யணும். இன்றைய நாள்ல நம்ம தியானம் செய்யும் போது ஒரு ஒரு சப்ஜெக்டினுடைய தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது an unfaithful treasure fall, விசுவாசமற்ற பொக்கிஷக்காரனுடைய வீழ்ச்சிங்கிற ஒரு தலைப்புல நம்ம இந்த ஒரு தலைப்பு வந்து நம்ம பார்க்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம அந்த பகுதிக்குள்ளார நம்ம போகலாம். வசனத்தின் பகுதி எங்கன்னா மத்தேயு 26வது அதிகாரம் 24வது வசனம்.
மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ.
இந்த ஒரு வசனம் நம்ம அநேக தரம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. மனுஷகுமாரன் வந்து காட்டிக் கொடுக்கப்படுகிறார், ஆனா எந்த மனுஷனால காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐயோ, ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அங்க பேசுறத நம்ம கவனிச்சு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய பாடம் யாரை குறிச்சு இருக்குங்கிறது கூட நம்மளுடைய சிந்தனையில ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அவரை குறிச்சு ஒரு சில வசனம் படிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 14 முதல் 25 வசனங்கள்.
அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியன் இடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்துக் கொண்டிருந்தான்.
அப்ப இங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்க யூதாஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்கார் யாருக்கிட்ட அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கர்த்தர் இயேசுவை கொலை செய்கிறதற்கு வகை தேடி கொண்டிருக்கின்ற பரிசேயர் சதுசேயர் மற்றும் பிரதான ஆச்சாரியர்கள் இவர்கள் மத்தியில அந்த ஒரு கான்ட்ராக்ட் அவர் ஏற்படுத்துறத நம்ம பார்க்கணும். நான் அவரை காட்டி கொடுக்கறேன், ஆனா அதுக்கு பதில நீங்க எனக்கு என்ன தரீங்க அப்படின்னு கேட்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நான் உங்களுக்கு 30 வெள்ளிக்காசு தரோம். அப்புறம்
புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னான இடத்திற்கு போய், என் வேலை சமீபமா இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதவர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆன போது 12 கூட அவர் தங்கியிருந்தார். அவர்கள் போஜனம் கண்கையில், அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னடே கூட காலத்தில் கைவிடுகிறவனே, என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார்.
அப்போ இந்த வசன பகுதிகள் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இது பார்க்கும்போது கர்த்தர் இயேசு வந்து அந்த ஒரு பஸ்கா பண்டிகை ஆயத்தம் பண்றதுக்கு தன் சீஷர்கள் கிட்ட ஒரு விஷயம் பேசுறார். பேசும்போது யாருக்கு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது இவர் ஒரு டைரக்டர் அந்த வார்த்தைகள் என்ன பண்ணலன்னு சொல்ல, பட் இவர் யார் வீட்டுல போய் அந்த ஒரு பஸ்ட் அனுசரிக்கிறாங்க, யார் வீட்டுக்கு போறாரு, யார் வீட்டுக்கு? சோ அப்படி இருக்கும்போது இது யாரு கூட தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேதருக்கு கூட இந்த ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா தெரிஞ்ச விஷயமாகத்தான் இருக்கு. பட் இங்க என்ன பண்றாருன்னா, மன்னிக்கணும், யூதாஸுக்கு கூட தெரிஞ்ச விஷயமா இருக்கு, யூதாஸுக்கு வந்து அந்த ஒரு நபர் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா ஒரு மறைமுகமாக அந்த ஒரு வார்த்தைகள் அங்க சொல்லிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த சாயங்காலம் அந்த ஒரு பக்கா சூழல் அங்க போயிட்டு இருக்கும் போது என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, கர்த்தர் இயேசு ஓபனா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, உங்களில் ஒருவன் என்ன என்ன பண்ண போறாருன்னா காட்டி கொடுக்குறான். அப்ப அந்த வார்த்தைகள் நமக்கு நல்லா கவனித்து பார்க்கும் போது, அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அந்த ஒரு சம்பவம் அவங்களுக்கு மத்தியில் நடந்திருக்கு. அப்ப யாருக்கு துக்கம் அடைஞ்சிருக்கணும்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 11 பேருக்கு கண்டிப்பா அந்த துக்கம் வந்திருக்கலாம். யாருக்கு துக்கம் வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா, யூதாஸ்க்கு வர்றதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவங்க துக்கத்தோட ஒரு சில விஷயங்கள் கேட்கிறாங்க கர்த்தர் இயேசு கிட்ட. ரபி நானா நானான்னு கேட்கும் போது அதுக்கு ஆன்சர் ஒண்ணும் இல்ல. ஆனா இதே மாதிரி யார் கூட வந்து கேக்குறாங்க, ஜூதாஸ் கூட வந்து அங்க கேக்குறது நம்ம கவனிக்கிறோம். அப்ப அங்க கூட வந்து கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஆமா அது நீங்க இந்த ஒரு வார்த்தை கூட எப்படி சொல்லிருக்கணும்னா, எல்லார் மத்தியிலையும் சொல்லி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு தான் இல்லை. கண்டிப்பா இது தனிப்பட்ட முறையில அங்க ஜூதாஸ் அந்த ஒரு விஷயம் பேசிருக்கோம். இப்படி இருக்கும்போது இங்க ஒரு குவாலிட்டிஸ் நம்ம பார்க்கலாம் அன்பான சகோதரன் சகோதரிகளே. இங்க ஜூதாஸ் வகித்திருந்த அந்த பொறுப்பு என்னங்க, நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஒரு பொக்கிஷக்காரன் இல்லைங்களா. என்ன ஒரு பொக்கிஷக்காரன் அப்படின்னு பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு அந்த மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்க கூட இருந்தாங்க 12 சீஷர்கள். அந்த 12 சீஷர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய கொஞ்சம் பணம், அவங்க மாத்திரம் இல்ல, அவங்க கூட இன்னும் ஒரு சில பேர் வெளியிலிருந்து சப்போர்ட் பண்றவங்கெல்லாம் இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 8:3 ஒரு சில பேர் வராங்க படிக்கும்.
தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த,
பாருங்க, தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்த. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அவங்க தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஆஸ்திகள் இருக்கக்கூடிய ஒரு சில ஊழியம் யாருக்கு பண்ணிருக்காங்கன்னா, கர்த்தர் இயேசுக்கு தனிப்பட்ட முறையில அது நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை கர்த்தர் இயேசு எல்லார்கிட்டையும் வந்து மணி கலெக்ட் பண்ணாரா அவருடைய ஊழியத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது அந்த ஒரு பார்வையில நம்ம இருக்க முடியாது. இவங்க விருப்பப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, வாலண்டியரா வந்து என்ன பண்றாங்க, அந்த ஒரு ஊழியம் அவங்க மேற்கொள்றத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் கொடுக்கக்கூடிய பணம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அளவுக்கு தான் அந்த ஒரு பணத்தை இல்ல பணம் வந்து சேர்ந்திருக்கும். இந்த ஒரு பணம் அவர் எப்படி என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியான விதத்துல அவர் அங்க அந்த கையாளுகிற விதம் அவர்கிட்ட இல்லாமல் இருந்தது ஒரு ஆச்சரியமான விஷயம்ங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம சொல்ல வரோம்னா, இங்க ஆரம்பத்துல கர்த்தர் இயேசு ஜூதாஸ அழைக்கும் போது எந்த ஒரு நோக்கத்துல தான் அழைச்சார் அப்படின்னா, அது சுத்த மனசுல தான் அழைச்சிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆரம்பத்துல ஜூதாஸ் கர்த்தர் பின்னாடி வரும்போது ஒரு சுத்த மனசுல அவர் வந்ததை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு, கர்த்தர் இயேசு எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிற ஒரு நோக்கத்துல தான் வந்தார். பட் இவர்கிட்ட அந்த பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இவருக்குள்ளார ஒரு ஆசை கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பண ஆசை அவருக்குள்ளார வருவதற்கு அதிகமாக ஒரு சூழல் அங்க ஏற்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது இது கூட என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாங்க, என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செல்ஃபிஷ்னஸ் அந்த ஒரு வார்த்தை. அது பின்னாடி இன்னொரு வார்த்தை என்னன்னா, லவ் ஆஃப் மணி, பணத்தின் மீது பற்று. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அவர்கிட்ட அதிகமாக இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். இது குறித்து நம்ம அப்போஸ்தலர்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேற இருக்குன்னு சொல்லி அங்க அவங்க அறிவுரை கூறுறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பண ஆசை உன்னுடைய விஷயம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளார இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து வேலைக்கு போறோம், எதுக்கு வேலைக்கு போறோம், ஒரு மணி ஏர்ன் பண்றதுக்காக தான் போறோம். மணிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சூழல் நம்ம மனசுல சிந்திச்சு பார்த்தோம்னா, எதுக்காக மணி அப்படின்னா நம்மளுடைய தேவைக்காக. ஆனா பண ஆசைங்கிறது வேற, பண தேவைங்கிறது வேற. அப்ப பண சேவைங்கிறது அது அன்றாடம் நமக்கு அது நம்மளுடைய லைஃப்ல நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த அந்த கூலி அது வாங்கும் போது அது சந்திக்கப்படும். ஆனா பண ஆசைங்கிறது வேற, அது உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னா ஆம்பிஷன், ஒரு சில கொள்கை. நான் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து இவ்வளவு விஷயம் நமக்கு சேர்த்து வைக்கணும், அல்லது வந்து ஒரு 10 இயர்ஸ்ல வந்து இந்த ஸ்டேட்டஸ் போகணும்னு புத்தியில முடிவு பண்றது, இந்த மாதிரி முடிவு பண்ற பேர் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பண ஆசை. அப்ப இந்த பண ஆசை என்னென்ன மாதிரி ஒரு மனுஷனை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பணத்துக்காக ஒரு மனுஷன் என்னென்ன தவறுகள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, இங்க ஒரு பிரதர் அவருடைய ரைட்டிங்ஸ்லயே வந்து ஒரு சில லிஸ்ட் கொடுக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு ஒரு மனுஷன் பணத்துக்காக ஒரு மனுஷனே என்ன பண்றாரு அப்படின்னா, கொலை கூட என்ன பண்றாருன்னு செய்யறார். அடுத்த விஷயம், தான் வாழ்ந்த நாட்டை இன்னொரு நாட்டுக்கு காட்டி கொடுக்கறது கூட எதுக்காக காட்டி கொடுக்கறாங்க, அந்த பணத்துக்காகத்தான் காட்டி கொடுக்கறாங்க. அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும் போது, ஒரு ஒரு பிளான், ஒரு டிராப், அல்லது வந்து ஒருத்தங்களை வீழ்ச்சி அடையணும், இதெல்லாமே நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா, ஒருத்தங்களுக்கு சூழ்ச்சி செய்யணும், இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு போய் தேடி பார்த்துட்டா கூட, அதனுடைய பாட்டம் போய் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பண ஆசை. இந்த பண ஆசை எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அது மனுஷனை முற்றிலுமாக தேவனுக்கு விரோதமான நிலையில கொண்டு போய் நிக்கிறது. ஆனா பண தேவைக்காக ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அது என்ன பண்ணாது அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ணாதுன்னு கொண்டு போய் நிக்கிறது. அதான் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பணத்துக்காக வேலை செய்யறவங்க, வேலை செய்யறவங்க, வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறவங்க, லேபர், லேபர் அந்த கூலி வாங்குகிறவர்கள், இவங்களை பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க மணிய வந்து நேசிக்கல, ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது தேவைக்காக போய் சம்பாதிக்கிறாங்க. இவங்க யார்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, தேவன்கிட்ட இருந்து பிரிந்து போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா ஆசை வைக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படிங்கும்போது, இந்த பிரதர் தெளிவா சொல்றாரு என்ன அப்படின்னா, இது அவங்களுக்கு வந்து ஒரு விக்கிரக ஆராதனையாக மாறி, கடைசியில தேவன் விட்டு பிரிஞ்சு அந்த ஒரு ஐக்கியத்திலிருந்து பிரிஞ்சு அந்த ஒரு தலையாகிய கர்த்தரும் சரீரமான சபையினுடைய அங்கத்தினிருந்தே பிரிஞ்சு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க வெளியே போறதாக அங்க பார்க்கணும். சோ இந்த ஒரு விஷயம் தான் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, யூதாசனுடைய லைஃப்ல நடந்தது நம்ம பார்க்கணும். யூதாசனுடைய அழைப்பு சாதாரண அழைப்பு இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்திருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, ஆக்சுவலா அங்க அப்போஸ்தலன் பவுல் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருந்திருக்கணும்னா, இங்க ஜூதாஸ் இருக்க வேண்டிய இடம் அது. ஆனா இந்த இடத்த அவர் ஈஸியா விட்டுட்டார். எப்படி வந்து ஏசா அந்த முக்கியமான அந்த முருகதாவனுடைய பொறுப்பை வந்து அவர் விட்டுட்டார். இப்ப எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பானை கூலுக்காக விட்டுட்டார். இங்க ஜூதாஸ் கூட என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த உன்னதமான விஷயம் சபையினுடைய அங்கத்தினர்கள் 12 அஸ்திபார கற்கள் இந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து என்ன ஆயிருக்காருன்னா விலகி இருக்காரு. ஆனா இவரை குறித்து யோவான் தான் என்ன பண்றாருன்னு தெளிவா இன்னொரு வார்த்தை கூட ஆட் பண்றாரு. எங்கன்னா 12 அதிகாரம் 6 வசனத்துல,
அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணத்தையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துறார் என்னன்னா, அந்த தரித்திர குறித்து அவர் பேசுனா அவன் திருடனானபடியினால். ஏன் இந்த வார்த்தையை அங்க உபயோகப்படுது? ரொம்ப கடுமையான வார்த்தை இங்க யூதாஸ் மேல அவர் அங்க அப்போஸ்தலன் யோவான் பேசின விஷயம். அப்போ என்ன திருடன் வேலை செஞ்சுட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க அந்த ஒரு பண பையில வந்து ஒரு சில பேர் வாலண்டியா கொடுக்கக்கூடிய பணத்தை முதல்ல என்ன பண்ணிடுறது அப்படின்னா, தங்களுடைய சொந்த செலவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிடுறது. திரும்ப அந்த சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணிட்டு திரும்ப அந்த பையில இருக்கக்கூடிய பணத்தை ஃபில் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, மத்த புத்தி வந்து வேற மாதிரி யூஸ் பண்றது. அதனாலதான் இங்க வந்து அப்போஸ்தலன் யோவான் வந்து கொஞ்சம் கிளியரா அதை நோட் பண்ணிட்டு அதை எழுதுறாருன்னா, அவன் திருடனான பணியெல்லாம் இருக்கும் போது என்னென்ன விஷயத்துல அவர் அந்த திருடனான விஷயம் அங்க போயிட்டு இருக்கும் போது, முதலாவது இவர் ரொம்ப நாள என்ன கேட்டுட்டு இருக்காரு, கர்த்தர்கிட்ட சேர்ந்ததுல இருந்து ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்யம் குறித்ததான செய்தி கேட்டுட்டு இருக்கார். அப்ப ராஜ்யம் குறித்ததான செய்தி கேட்கும் போது, ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னா முக்கியமா என்ன தேவைப்படுதுங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஒரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு புதுசா ஒரு பார்ட்டி உருவாக்கி அந்த பார்ட்டி வந்து ரூலிங் பார்ட்டியா வரணும்னா முக்கியமா உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்க? மணிங்கிறது அவசியமா இருக்கு. அப்ப இவர் வந்து ராஜ்யத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கும் போது,
இங்க ஜூதாஸ் அவருடைய சிந்தனையில என்ன யோசிச்சுட்டு இருக்கிறார் அப்படின்னா, அப்ப ராஜ்யம் வரணும்னா அப்ப என்ன முக்கியமா தேவைப்படுது? இங்க பணம் ரொம்ப தேவைப்படுது. அப்ப பணம் என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய சேர்க்கணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவருக்குள்ள எழும்புறத நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கும் போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்போ யார்கிட்ட கூட அந்த ஒரு சஜஷன் அங்க வைக்கலன்னா கருத்து மாஸ்டர் கிட்ட இந்த சஜஷன் கேட்டிருந்தோம். அந்த மாஸ்டர் கிட்ட இந்த சஜஷன் கேட்காம இவரா என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா ஒரு சில வேலைகள்ல அங்க ஈடுபடுறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர் ஈடுபட்டு இருக்கும் போதுதான் என்ன மாதிரி அவரோட டைரக்ஷன் மாறுது அப்படின்னு பார்க்கும்போது, பணம் தேவைக்கு போய் மாறாக பணத்தின் மேல பற்று வர மாதிரி ஆயிருந்துச்சு. இப்படி மாறினவர் தான் எந்த லெவலுக்கு மாறிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, பண பற்றாக்குறை இருக்கும் போது பணத்தையும் ஃபில் பண்ணணும், அதே நேரத்தில் கர்த்தர் இயேசு கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், உணர்வு விஷயம் அந்த டீம்லயும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு புத்தி வயசு என்ன பண்றாருன்னா ஒரு சில வேலைகள் செய்யறாரு. அப்ப போய் என்ன பண்றாருன்னா அங்க போய் பேசுறாரு. எத்தனாவது வசனம் நம்ம பார்க்கிறோம்னா 15வது வசனம் அங்க பார்க்கிறோம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அப்ப ஒரு முடிவு பண்றார், எப்படி நாம உள்ள மணி ஏர்ன் பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு விஷயம் அவருடைய புத்தியில தோணுது. சரி, இப்ப கர்த்தரியை என்ன பண்ணலாம், காட்டி கொடுக்கலாம். காட்டி கொடுக்கும் போது எப்படியும் கர்த்தர் இயேசு நிறைய ப்ராப்ளம் வந்தா தப்பிச்சு போயிடுவார். ஏன்னா ரெண்டு இடத்துல அந்த விஷயம் பார்க்கிறார். ஒரு இடத்துல அவர் மலையிலிருந்து கீழே தள்ளுறதுக்கு ஜனங்கள் எல்லாம் அங்க கூட்டம் கூடி போறாங்க. பட் அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா கர்த்தர் இயேசு எஸ்கேப் ஆகுறாரு. அப்ப இதெல்லாம் லைவா யார் பார்த்துட்டு இருக்காங்க, ஜூதாஸ் பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம காட்டி கொடுத்தரலாம், பைசா கூட வாங்கிடலாம், கர்த்தரியேசு காட்டி கொடுத்து ஒருவேளை ப்ராப்ளம் வந்தா கூட கர்த்தரியேசு என்ன ஆயிடுவார், அந்த இடத்துல தப்பிச்சிருவார். இதுதான் யார் போட்ட திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஜூதாஸ் அவரு அவருடைய சிந்தனையில போட்ட திட்டமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு புத்தி கொண்டு போய் எங்க அப்ளை பண்றாருன்னா அது பரிசெயர் சதுசெயர் உனக்கு சுருக்குமா சொல்லணும்னா அந்த பிரதான ஆச்சாரியர்கள் இடத்துக்கிட்ட போய் இந்த ஒரு கான்ட்ராக்ட் அங்க ஏற்படுத்துறது நம்ம பார்க்கணும். சோ அதுக்கு அவங்க எவ்வளவு கொடுக்கறாங்க, 30 வெள்ளிக்காசு. அந்த 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு தான் இப்ப என்ன பண்றாரு, கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்கறதற்கு அங்க வகை தேடுறது நம்ம பார்க்கிறோம். அதுலயே 27வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனம் பார்க்கலாம்.
இஸ்ரேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி
9:10
கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று.
அப்போ அந்த காசு தூக்கிட்டு அவர் என்னதான் பண்ணிட்டாருன்னா, ஒரு குயவனுடைய நிலம் என்ன பண்றாருன்னு அங்க பர்ச்சேஸ் பண்ற கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, சரி இந்த காசு வாங்கிட்டாரு, வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்கிறோம். இங்க மேசியாவை காட்டி கொடுக்கறதுக்கு சரியான நேரம் என்ன பண்றாருன்னா அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கார். அன்றைய நாள்ல இருந்து அந்த டைம்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கார். இப்ப புத்தி கர்த்தர் கூட இருக்கிறது போய் இப்ப எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசுவை எப்படி எனிமி கிட்ட காட்டி கொடுக்கலாம், புத்தி அப்படியே டிக்கோ அப்படியே மாறிடுச்சு. இப்படி மாறினவர் என்ன மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவை எந்த இடத்துல காட்டி கொடுக்கலாம்ங்கிற ஒரு சிந்தனைக்கும் வந்துருச்சு. இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல கர்த்தர்கிட்டயே கோவப்படுறார். எங்க அப்படின்னா அங்க மரியாள் என்ன பண்றாங்க, அவருடைய தலையில வந்து விலை உயர்ந்த தைலம் ஊத்தும் போது அவர் கேக்குறாரு, ஏன் இவ்வளவு காஸ்ட்லியான தைலத்தை வந்து நீங்க வேஸ்ட் பண்றீங்க, அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னு இதை விட்டு தரித்திரர்களுக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த மணி மோட்டிவ் விளையாடுச்சுன்னு அவருக்கு நேரம் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்றாருன்னு அந்த இடத்துல பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோவந்த இந்த விஷயம் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, அவன் திருடனான படையல், தரித்திரர்கள் குறிச்சு அவருக்கு என்ன இல்ல கவலை கிடையாது. அவரு திருநேரம் கட்டிட்டு அந்த பாயிண்ட் அவர் பேசியிருக்காருங்கிற விஷயம் வந்து என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல அவன் பேசுறது நம்ம பார்க்கணும். சோ இப்படி இருக்கிற பத்தி கர்த்தர் இயேசு என்ன பேசுறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24வது வசனம் நம்ம பார்க்கும்போது, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும். இந்த ஒரு வார்த்தை யாரே உபயோகப்படுத்திட்டாங்க, அது கர்த்தர் இயேசு உபயோகப்படுத்தணும் நம்ம பார்க்கணும். இதை குறித்து பிரதர் ரசல் என்ன பேசுறார் அப்படின்னு பார்க்கும் போது அவருடைய ரீப்ரிண்ட்ல ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு, என்னன்னா நோ ஹோப் ஆஃப் ரிசரக்ஷன். எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை எதுவுமே கிடையாது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஜூதாஸ்க்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன் ஒரு வார்த்தை அங்க கர்த்தர் இயேசு இவ்வளவு தெளிவா அங்க பேசினது நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் தீர்க்க தரிசிகள் மூலியமாக அந்த பன்னிரண்டுல ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா காட்டி கொடுக்கத்தான் படுவார். இது திட்டம் இருக்கு. ஆனா இந்த திட்டம் இருக்குங்கிற காட்டி ஒருவேளை தேவன் வந்து ஜூதாஸ பிரிப்பேர் பண்ணாரா, ஜூதாஸ் வந்து தேவன் பிரிப்பேர் பண்ணாரா காட்டி கொடுக்கறதுக்காக, அல்லது வந்து ஜீசஸ் வந்து பிரிப்பேர் பண்ணாரா என்ன நீதா காட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அவரை பிரிப்பேர் பண்ணாரா உருவாக்குனாரா அப்படின்னு பார்த்தோம்னா தேவனும் உருவாக்கல கர்த்தர் இயேசுவும் உருவாக்கினீங்க. இது யாரா உருவாயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது அவரே அவருடைய சூழல்ல போய் மாட்டி அவரே போய் இந்த ஒரு நிலை செஞ்சுட்டாரு. அப்ப இதுக்கு பொறுப்பு வந்து பிதாவாகிய தேவனையும் சொல்ல முடியாது, அல்லது வந்து கர்த்தர் இயேசுவையும் சொல்ல முடியாது. ஏன் ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரன் சகோதரிகளே, இது எல்லாமே இன்னைக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டடி பண்றோம், இன்னைக்கு நம்ம வந்து தியானம் செய்யறோம், நம்ம கூடுகைக்குள்ளார வரோம். இந்த கூடுகைக்குள்ளார நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தெளிவா சொல்றாரு இந்த சகோதர ஐக்கியம் பத்தி ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 1 கொரிந்தியர் 13 முழுக்க பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, அன்பை குறிச்சுதான் பேசிட்டு இருக்காரு. அன்பை குறிச்சு பேசும்போது முக்கியமா என்ன விஷயம் தான் பேசுறாரு, அன்பை தான் நிலைநாட்டி அன்பே இவையிலே அன்பே பிரதானம், அன்புதான் முக்கியம். அப்ப இந்த லவ் என்ன ஆயிடுச்சு இங்க யூதாஸ்க்கு, அப்ப கர்த்தர் மேல இருந்த லவ் என்ன லவ்வா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபார்மாலிட்டி லவ்வா மாறிடுச்சு. ஒரு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பாஸ் அவர் வந்து லீடர், லீடருக்கு வந்து ஒரு தொண்டன் இருக்கிறாருன்னா இந்த ஒரு சீசன் எப்படி இல்ல அப்படின்னு பாக்கும்போது உண்மையான ஒரு சீசன் மாறாக எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஒரு பெயரளவு சீசனாக இருக்கார். இன்னைக்கு இதே விஷயத்தை யார்கிட்ட கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமே, இன்னைக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். அன்னைக்கு ஜூதாஸ் என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட்ல விழுந்து போயிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்னு ஓன் பார்ட், சொந்த புத்தியில போய் சாயறது. அதனாலதான் நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, என் மகனே உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாத. ஏன்னா சுய புத்தி என்னதான் யோசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, யோசிக்கும் போது நல்லது யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது முடிவு கொண்டு போய் எங்க முடியும் அது. எனது குறிச்சு வந்து நம்ம மூத்த சகோதரர் மற்றும் வேதத்தின் வசனங்கள் கூட இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண என்ன அப்படின்னு நம்ம நல்லது நீதினு நினைச்ச ஒரு சில விஷயம் செய்வோம், அது நீதியா முடியுமா அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய நீதி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழுக்கான கந்தை போல இருக்கு. அப்படின்னா நீதிங்கிறது வந்து உள்ள தெளிவாக நமக்கு என்ன பண்றது தெரியுது இல்ல. அப்பதான் சொல்றாங்க நம்ம சொந்த புத்தி வச்சுட்டு ஒருவேளை இந்த தேவனுடைய ஐக்கியம் தேவனுடைய ஊழியத்துல அல்லது தேவனுடைய சுத்தம் செய்யறதுக்காக நம்ம வந்து நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா இது எந்த லெவல்ல தான் கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அது அட்டர் ஃபெயிலியர்ல தான் கொண்டு போய் முடியும். மாறாக ஒருவேளை ஜூதாஸ் வந்து அங்க கர்த்தர் இயேசு கிட்ட சஜஷன் கேட்டிருந்தாருனா, அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் ஆலோசனையாக பெற்றுக் கொண்டிருந்தாருனா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணிருப்பார், அவரை என்ன சொல்லியிருக்கணும், என்ன ஆலோசனை சொல்லியிருக்கணும். ஏன்னா பேதுரு வந்து அப்பப்போ இவருக்கு ஆலோசனை சொல்லும் போது இவர் என்ன பண்றாரு, அவரை கடிந்து கொள்றார். அது மாத்திரம் இல்ல, பேதுருக்கு வந்து உணர்த்தார், அவர் செஞ்ச தப்புங்கிறது வந்து யார் உணர்த்தாருன்னா கர்த்தர் இயேசு உணர்த்தார். சும்மா இல்லை. அப்ப ஒருவேளை ஜூதாஸ் இந்த வேலையை செஞ்சிருந்தாருன்னா ஜூதாஸ்க்கு யார் திருத்தியிருப்பாங்க, யார் ரெடி பண்ணிருப்பாங்க, கர்த்தர் ரெடி பண்ணிருப்பாங்க. அப்போ இங்க ஒரு லிங்க் என்ன ஆகுது அப்படின்னு பாக்கும்போது கர்த்தருடைய டிசிஷனை விட்டுட்டு தானாக எடுக்கக்கூடிய டிசிஷன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஃபெயிலியர்ல அங்க வந்து முடியறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி இருக்கும்போது அன்பான சகோதரன் சகோதரிகளே, அப்படி கர்த்தர் அங்க யூதாஸ் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காக வந்தவர், இன்னைக்கு நம்ம கூட எப்படித்தான் வந்திருக்கோம்னா அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம், அந்த உடன்படிக்கை பண்ணிருக்கோம். உடன்படிக்கை பண்ணிட்டோம், ஆனா கர்த்தருடைய வேலையை விட்டுட்டு மற்ற வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா ஒருவேளை அதே பணாசை இன்னைக்கு நமக்கிட்டையும் இருக்குன்னு வைங்க, லிட்டரலாவும் எடுக்கலாம் அல்லது வந்து மற்ற குவாலிட்டிஸ் கூட நம்ம எடுக்கலாம். அப்படி எடுத்துட்டா கூட ஆக்சுவலா அது புரிந்து வருங்களா, தேவனுடைய சீசனாக இருக்க முடியுமா, இந்த ஒரு கேள்வி நம்மளுடைய சிந்தனையில எடுத்து பார்க்கும்போது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஜீவனை வந்து இன்னைக்கு நம்ம கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறோம். உங்க பின்னாடி நம்ம வரோன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் பின்னாடி போகாம அல்லது வந்து அவருடைய சுத்தம் செய்யாம அல்லது வந்து அவருடைய சொல்படி நம்ம கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஒருவேளை நாம நடந்துட்டு இருந்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃபுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடும். இது குறித்து பேசும்போது ரொம்ப கிளியரா இந்த விஷயம் என்ன பேசுறாரு அப்படின்னா, கர்த்தர் இயேசு சரீரம், கலை சரீரம், இந்த சரீரம் லிங்க் எங்கதான் இருக்கணும், அது பிரெயின், பிரெயின் தலை கூட இருக்கு, அந்த தலை என்ன கமாண்ட் கொடுக்குதோ அது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சரீரம் செஞ்சு முடிக்கணும். அப்ப தலை யோசிக்கிறது வேற, சரீரத்தில் இருந்துட்டு கூடவே இருந்துட்டு நம்ம செய்யறது வேறையா இருந்துச்சுன்னா அதனுடைய நிலைப்பாடு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டேஞ்சரான விஷயம். ஏன்னா ஜூதாஸ் பத்தி சொல்லும் போது ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு, ஃபேவரான கண்டிஷன்ல தான் இருந்தார், கர்த்தர் இயேசு கூடவே இருந்தார், கர்த்தர் இயேசு கூட பேசுறார், கர்த்தர் செய்யற அற்புதம் எல்லாம் பாக்குறார். உண்மை சொல்லணும்னு பார்த்தோம்னா கர்த்தர் இயேசு வந்து அவருக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் வைக்கிறாங்க சீஷருக்கு, என்னன்னா நீங்க போய் சுவிசேஷம் பேசுங்க சொல்லி ஊருக்குள்ளார அனுப்பிச்சுடுறாரு. அப்ப பரிசுத்தாவி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறாரு, கொடுத்து ட்ரைனிங் கொடுக்கறாரு. எல்லாத்துக்கும் மேல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு சுகப்படுத்துறத வந்து டைரக்டா பாக்குறாரு, தேவனுடைய வல்லமையை வந்து ருசிச்சு பார்த்தாரு. இத்தனையும் பார்த்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா கர்த்தர் இயேசுக்கு ஆப்போசிட்டான தாட்ல போய் நிக்கிறது, அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு நம்ம கூட அதே விஷயம் தாங்க, இன்னைக்கு நம்மள கூட இந்த இடத்துல நிக்க வச்சு பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனம் நமக்கு நல்லா தெரியும், பரம ஈவை ருசி பார்த்தும் அப்புறம் இனி வரும் பலனை ருசி பார்த்தும் அதை மறுதளித்து போகிறவர்கள் இனி புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது கூட நம்மளுடைய சிந்தனைகள நம்ம வைக்கணும். அன்பான சகோதரன் சகோதரிகளே, நம்ம கூட லைவா பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய வழிநடத்தல், சப்ஜெக்ட் படிக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் புரியாத விஷயங்கள் இன்னைக்கு தேவன் நமக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் எதன் மூலியமா தான் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியின் மூலியமா மட்டும் தான் இந்த விஷயம் நடக்கும். அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம ஒருவேளை இப்ப ஜூதாஸ் அந்த பக்கம் கர்த்தருக்கு விரோதமாக நின்னது போல ஒருவேளை நம்ம அந்த மாதிரி நின்னுட்டோம்னா நம்மளுடைய நிலைப்பாடு கூட என்னவாக மாறிடும்னா அது கேள்விக்குறியாக அது மாறிடும். அன்பான சகோதரன் சகோதரிக்கு, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் டிசைன் பண்றது நம்ம கையில் இல்லை. ஏன்னா இந்த பாயிண்ட் நம்ம ஒருவேளை ஒரு சில பிரதர்ஸ் கிட்ட பேசும்போது கண்டிப்பா ஆப்போசிட் ஒரு கருத்து வைப்பாங்க. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வாங்க அப்படின்னா இதனுடைய தாற்பயம் என்ன? தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா முற்றிலுமாக உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, வெறுத்துடுங்க. அப்ப உங்களை நீங்களே வெறுத்துடுங்க எந்தெந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல, எந்தெந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல சொல்றாரு உங்களை நீங்களே வெறுத்துடுங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு உலகத்துல என்ன பிடிக்கும், மாம்சீக புத்திக்கு என்ன பிடிக்கும்னா இந்த பேர் புகழ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அதெல்லாம் வெறுக்கணும் நமக்கு. அதே மாதிரி எல்லாரும் காட்டிலும் நான் மேன்மையா இருக்கணும்னு ஒரு சில புத்தி இருக்கும், இது கூட மாம்சீக புத்தி, இது வெறுக்கணும். அதே போல வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து மற்றவங்களை காட்டிலும் விசேஷமா இருக்கணும்னு நினைப்போம், இது கூட வெறுக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஸ்பிரிச்சுவலா வந்து மற்றவங்களை காட்டிலும் நான் தான் அதிகமா பேசணும்னு நம்ம நினைப்போம், இது ஆவிக்குரிய விஷயம் இருக்கு, அது கூட வெறுக்கும். தேவன் எனக்கு என்ன போஷிக்கிறாரோ அதுல நான் நடக்கணும், முற்றிலுமாக வெறுத்து அப்பா பின்னாடி நிக்கிறோம் அந்த மாதிரி முற்றிலும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இன்னைக்கு நம்ம பேசும் போது ஒரு சில பேருடைய கருத்தை எப்படி ஆப்போசிட்ல வைக்கிறாங்க அப்படின்னா இல்ல இல்ல இதே பூமியில தான் நம்ம இருக்கிறோம், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சேஃப்டி நம்ம என்ன பண்ணலாம்னா பாக்கலாம். என்ன சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பேசக்கூடிய சேஃப்டி என்னன்னா பூமிக்குரிய சேஃப்டி. இந்த பூமிக்குரிய சேஃப்டி தான் யார் சிந்திச்சிட்டாங்கன்னா ஜூதா சிந்திச்சிட்டாங்க. ஆனா பூமிக்குரிய சேஃப்டி பத்தி நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறது போதும் என்று எண்ணுங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்க பாருங்க, எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல உங்களை அழைச்சிருக்கிறார், உண்ண உணவும் உடுக்க உடையும் உங்ககிட்ட இருக்குங்களா, பெரிய விஷயம். தேவன் அதுல வந்து எந்த ஒரு குறை வைக்கிறது இல்ல. இப்படி இருக்கும்போது இதையும் தாண்டி நம்ம மேல 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 அட்டன் பண்ணணும், டார்கெட் ரீச் பண்ணணும்னு சொல்லி ஒரு வேலை நம்மளுடைய சிந்தனையில விஷயம்தான். அதனுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த தன்னைத்தான் வெறுத்து அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்க்கு எப்படி இருக்குன்னா, அது ஆப்போசிட் பாயிண்டா இருக்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அன்பான சகோதரன் சகோதரர். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா எப்படி ஜூதாஸ் அந்த சரீரத்திலிருந்து வெளியே போயிட்டாரு, டோட்டலா யாருக்கும் யாருக்கும் லிங்க் இல்லைன்னா கர்த்தருக்கும் ஜூதாஸ்க்கும் கொஞ்சம் கூட லிங்க் இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா, ஜூதாஸ் கன்னத்துல வந்து முத்தம் கொடுக்கற வரைக்கும். இது வரைக்குமே கொஞ்சமா லிங்க் இருந்துச்சு, இதுக்கப்புறம் சுத்தமா ஒரு லிங்க் கூட கிடையாது. அன்பான சகோதரன் சகோதரிகளே, இன்னைக்கு நாம் கூட இந்த பஸ்கா அனுசரிக்க வந்திருக்கிறோம். இந்த பஸ்கா அனுசரிக்கும் போது நம்ம கூட கெட்சமிலையில தான் இருக்கிறோம். கெட்சமிலையில நம்ம யாரா இருக்கிறோம், யாருடைய மனநிலையில இருக்கிறோம்? ஒருவேளை சீஷர்கள் மனநிலையில இருக்கிறோம். அந்த மூணு பேர் இருக்கிறாங்க இங்க யாருன்னா, அங்க பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்கள மாதிரி இருந்துட்டா கூட லைஃப் இருக்குங்க, ஒரு லைஃப் இருக்கு. அந்த ஜூதாஸ் கூட வராங்க, ஜூதாஸ் மாதிரி அந்த கெட்சமிலையில நம்ம இருந்துட்டோம்னா அங்க லைஃப் இல்லை. இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, இந்த கெட்சமிலையில கர்த்தர் நமக்கு சொன்ன வேலை என்ன, என்ன வேலை சொல்லியிருக்க? ஒரு வார்த்தை கேட்கிறார் வந்து, எனக்காக நீங்க ஒரு மணி நேரமா சென்ன பண்ணக்கூடாதா, ஜபம் பண்ணக்கூடாதா? அப்ப இன்னைக்கு நம்மளுடைய அன்பு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தேவன் முன்னாடி. கண்டிப்பா எல்லா மனுஷங்க முன்னாடி நம்ம அன்பை வெளிப்படுத்தவே முடியாது. அன்பு மனசுக்குள்ளா இருந்தாலும் அது வெளியே காட்ட முடியாது. ஆனா அன்பு எப்படி வெளிப்படுத்தலாம், தேவனுக்கு முன்னாடி சுத்த மனசு எப்படி வெளிப்படுத்தலாம்னா, நாம அவங்களுக்காக ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள். இந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நின்றுட்டோம்னா நம்ம சேஃபர் ஜோன் இல்ல அப்படின்னா, நம்ம யார் ஜோன்ல நிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க ஜூதாஸ் மாதிரி தான் நம்ம கூட வந்து போறதாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இவருடைய நிலையை நம்ம பார்க்கும் போது ஒரு விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, வசனத்திற்குள்ளாக போகலாம். மத்தேயு 27:5
அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாந்து கொண்டு செத்தான்.
பாருங்க, அந்த வெள்ளி காசை கொண்டு போய் என்ன பண்றாரு, தேவாலயத்துல வீசிட்டு நாந்து கொண்டு சாகிறார். ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம், அது நாந்து கொண்டு சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, இவர் போய் திரும்ப அந்த காசு யார்கிட்ட கொடுக்கிறாரு, அந்த பிரதான ஆச்சாரியர்கள் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, நீங்க யார ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு, ஜீசஸ் ரிலீஸ் பண்ணுங்க சொல்றாங்க. அப்ப அவரு சொல்றாரு, இல்ல இது சிக்ஸானதா, இது நீங்க என்ன பண்ணாங்கன்னா மாற்றப்பட முடியாது. இதுக்கு வசனம் எங்க இருக்கு அப்படின்னு பாக்கும்போது, 47:50 மத்தே 26:47
அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆச்சாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் கடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன் தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவனிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன்,
போதும் போதும் சிஸ்டர், இப்ப என்ன அப்படின்னா, 27:5
குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள்.
அப்போ இவர் ஒரு விஷயம் உணர்ந்துட்டார் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன், காட்டி கொடுத்துட்டேன். அது கூட என்னன்னா 3வது வசனத்துலதான் அவருக்கு புரியுது.
அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாட்சினைக்குள்ளான தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்.
அப்ப இங்க ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, இது இந்த விஷயம் எங்க மேல சாராத, அது யாரு உடையதார் சொல்றா, இப்ப இந்த காசு என்ன காசா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரத்தம், பிளட் மணி, அது போயிரு. அப்போ அந்த காசு வந்து சபிக்கப்பட்ட காசாக மாறிடுச்சு. இந்த சபிக்கப்பட்ட காசை இந்த பிரதான ஆசிரியர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்து தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா போட மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப இந்த காசு என்ன பண்ணிருப்போம், நீயே எடுத்துட்டு போயிரு, அது வந்து உன்னோட பாடு, இது எங்களுடைய எங்க மேல இது வராது, அது உன்னோட. அப்படி சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆறாவது வசனம்
அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாந்து கொண்டு செத்தான்.
இதுதான் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் குறிச்சு பேசக்கூடிய ரெண்டு ரெக்கார்ட் பேசுது. என்ன அப்படின்னு பாக்கும்போது ஒரு விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் புறப்பட்டு போய் என்ன பண்றாருன்னா நான்கு கொண்டு செத்தான். இன்னொரு இடத்துல எப்படி பேசுது அப்படின்னு பாக்கும்போது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 18 வசனம்.
அநீதத்தின் குழியினால் அவர் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து உடல் எல்லாம் சரிந்து போயிற்று.
அப்ப இங்க கூட என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது கூட யார பத்தி பேசுறீங்கன்னா, அது ஜூதாஸ் பத்தி பேசுறா. மீண்டுமாக அந்த வசனம் படிக்கலாம் சார்.
அநீதத்தின் குழியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து உடல் எல்லாம் சரிந்து போயிற்று.
இங்க விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் தலைகீழா விழுந்து வயிறு வெடிச்சு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அங்க அவரு அக்கௌண்ட் வரும். பட் இது குறிச்சு பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கும்போது, ரெண்டு விஷயமே அது கரெக்டான விஷயம் தான். ஏன் இந்த ரெண்டு விஷயம் கரெக்டான விஷயம் அப்படின்னா, இவர் நன்று கொண்டு சாகிறதற்காக இவர் போனாரு, தூக்கு கூட மாட்டினாரு, ஆனா அந்த கயிறு அந்து போய் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவர் பாறையில வந்து விழுந்து அந்த வயிறு வெடிச்சு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவர் அங்க செத்து போனதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப எப்படி செத்து போயிட்டார் அப்படின்னு பார்க்கும் போது, காட்டுக்குள்ளார ஒரு சில மிருகங்கள் செத்து கிடக்கும். எப்படி செத்து கிடக்கும் அப்படின்னா, எங்கேயோ போய் முட்டி செத்து இருக்கும், அதை யாரும் தூக்கி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வரியில எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்ப இவருடைய டெட் பாடி கூட எப்படித்தான் இருந்திருக்கும், அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலாகத்தான் அங்க இருந்திருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு, அன்பான சகோதரன் சகோதரிகளே, ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய திட்டத்திற்கு உட்படாம தேவனுடைய வார்த்தைகள் நம்ம கேட்கிறோம். தேவன் ஏன் அவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம கொண்டு போகலாம். அங்க இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட, இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட எதுக்காக கட்டளைகள் கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கட்டளைகள் என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்றதுக்காக தான். அதன்படி செய்யாதவங்களுக்கு தான் என்ன நடந்துச்சுன்னா தண்டனை நடந்துச்சு. இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டிக்கிட்ட தேவன் எதுக்கு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சதீத்தை கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கிறார், எதுக்காக அந்த ஒரு சூழல் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதைவெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நாம நல்லபடியாக அவருடைய வார்த்தைக்கு என்ன சொல்லணும், கீழ்படிந்து நடக்கணுங்கிறக்காங்க. ஆனா ஒருவேளை நம்ம கூட நம்மளுடைய லைஃப்ல உடன்படிக்கை பண்ணின அந்த 5 தாளந்துகள்ல நமக்கு ஒரு சில தாளந்துகள் இருக்கும், அது நம்ம செய்யாம இருந்துட்டோம்னா, எப்படி அவருடைய காசு அது ரத்த நிலமா இருந்துச்சு, ரத்த காசா இருந்துச்சு, அதே போல நம்மளுடைய லைஃபும் தேவனுடைய பார்வையில் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அற்று வேஸ்டான லைஃபா தான் மாறிடும். சோ சிந்திக்கலாம் அன்பான சகோதரன் சகோதரிகளே, குறுகிய காலத்துக்குள்ளார நம்ம இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஒரு பக்கால நம்ம அனுசரிக்கிறோம். பக்கால அனுசரிக்கும் போது அது பிக்கிறது வெறும் அது கோதுமை அப்பம் கிடையாது, அது கர்த்தருடைய சரீரம். அந்த கர்த்தருடைய சரீரத்துல நம்ம பங்கு வைக்கிறோம்னா, அது பிட்டு சாப்பிடுற ஒவ்வொருத்தங்களும் நம்மளுடைய அங்கம் தான். அப்ப அந்த அங்கத்து கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், அந்த அங்கம் கிட்ட நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய ஃபெலோஷிப் நம்ம வைக்கணும், பெயரளவுல நம்ம வாழ்த்து சொல்லிட்டு மனதளவுல நம்ம விருப்பு வெறுப்பு வைக்கிறது பேரு அது ஐக்கியம் கிடையாது. அந்த ஐக்கியம்ங்கிறது அங்க எப்படி அங்க கர்த்தர் இயேசுவும் அந்த 12 சீஷர்கள் அவங்க இருந்தாங்க, இதுக்கு பேர் தான் அந்த ஐக்கியம். அந்த ஐக்கியத்திற்குள் நாமளும் ஒருத்தர் ஆக மாறா, அந்த 144,000 பேர்ல நம்மளும் நம்மளுடைய நேமும் அது அங்கத்தினர்களாக மாறணும்னா, முக்கியமான விஷயம் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் மனம் மாற்றம் கண்டிப்பா வேணும், ரெப்பன்டன்ஸ். ஏன்னா மனம் மாற்றம் இல்லாம வெறுமனே பலி மாத்திரம் செலுத்து செஞ்சு கூடுகைக்குள் நின்று நாம் அந்த ஒரு தகுதி அடையவே முடியாது. கண்டிப்பாக நம்மளுக்குள் கூட அந்த ஒரு மாற்றங்கள் வர வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொரு சொல்லு பார்த்தோம்னா, அதிகமாக நம்மளுடைய ஐக்கியம் அதிகமாகும் போது அந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் சொன்னது நம்மளுடைய லைஃப்ல கண்டிப்பா நிறைவு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இது நம்ம கிட்ட இருக்காங்கிறது மட்டும் நம்ம செக் பண்ணிட்டு இந்த ஒரு பங்கு நாம எடுக்கலாம். இது நம்ம எடுக்கும் போது சுத்த இருதயத்தோடு நம்ம எடுக்கும் போது அது தேவன் அங்கீகரிக்கும் விதத்துல அமைய தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வாதம் செய்வாராக. ஆமாம்.